கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய கருத்தில் நாம் பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்காக நம் தேவனுக்கு கொடானக்கூடிய நன்றிகளை நாம் ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தோடு நாம் இந்த ஒரு புஸ்தகத்தில் 6 பாடங்கள் நாம் முடிச்சிருக்கிறோம். இந்த வாரம் சகோதர சகோதரிகளை நாம் ஒரு புதிய பகுதிக்குள் நாம் கடந்து செல்லணும். புது சிருஷ்டியின் பிரமாணம், தி லா ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டிக்கான பிரமாணம் என்ற புதிய பாடத்திற்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போ புது சிருஷ்டிக்கான பிரமாணம் என்று நாம் பார்க்கும் போது, இப்போ பிரமாணம் என்றால் தமிழ்ல இன்னொரு வார்த்தை நாம் சொன்னா நமக்கு சுலபமா புரியும். என்ன சொல்லலாம், சட்டம், லா. தமிழ்ல இப்ப நம்ம வந்து பிரமாணம் பயன்படுத்துறது இல்ல, இப்ப நம்மளுடைய நாட்கள்ல நம்ம சட்டம் பயன்படுத்துறோம். பட் பைபிள் பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல பிரமாணம் இல்லைங்களா. அப்ப புது சிருஷ்டியின் பிரமாணம் அப்படிங்கிற தலைப்பு இருக்கும் போது புது சிருஷ்டிக்கான சட்டங்கள், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்றபடி நம்ம சொல்றது. அப்ப புது சிருஷ்டிக்கு என்று தேவன் பிரமாணங்கள் வச்சிருக்கும் போது அதை குறிச்ச ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல போறோம். அப்ப அதுக்கு முன்பதாக நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிரமாணம் அல்லாம வேற என்னென்ன பிரமாணங்கள் தேவன் ஆதியில் இருந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரமாணங்கள் அவர் கொடுத்திருக்கிறார், அது நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த பாடம் நம்ம படிக்கும் பொழுது அப்படிப்பட்ட பிரமாணங்கள் பத்தி பேசிட்டு அதற்கப்புறம் புது சிருஷ்டிக்கான பிரமாணத்துக்குள்ள நம்ம அங்க வரோம். அப்ப முதல்ல மற்ற பிரமாணங்கள் தேவன் கிட்ட இருந்து வெளிவந்த பிரமாணங்கள் நாம் தெரிஞ்சுக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பகுதி நம்ம தமிழ் புஸ்தகத்துல நான் பேஜ் நம்பர் நான் சொல்லிடுறேன், 455வது பக்கத்தில் இருந்துட்டு 469 பக்கம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம இங்க பார்க்க போறோம். அப்ப முதல்ல பிரமாணம்னா என்ன, ஜெனரலா பார்க்கும்போது முதல்ல சட்டம்னா என்ன, சட்டம் யார் கொடுப்பா, யாருக்கு கொடுப்பாங்க, சட்டம் ஒருவர்கிட்ட இன்னொருக்கு கொடுக்கப்பட்ட அதனுடைய அர்த்தம் என்ன, அப்படி சட்டம் கொடுக்கப்படும் போது அது என்ன விஷயத்தையெல்லாம் உணர்த்துது, ஒரு ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன், ஒரு பொதுவான விளக்கம், பொதுவா பிரமாணம்னா என்ன, சட்டம்னா என்ன, லா என்றால் என்ன, அது நாம தெரிஞ்சுக்கொள்வது நம்ம அவசியம். அதுக்கப்புறம் தேவன் கொடுத்த பிரமாணங்கள் போய் அந்த கோணத்தில் நாம் ஆராயணும் பார்க்கணும். அதற்கப்புறம் புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்திருக்க பிரமாணம் நம்ம பார்க்கணும். அப்ப பிரமாணம் என்ன, ஒரு லா என்றா என்ன, ஒரு சட்டம் என்ன என்ன நாம பார்க்கும் போது, பொதுவாக ஒரு பிரமாணம் ஒரு அதிகாரம் படைச்சவர்கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும், இதுதான் சட்டம். அப்படி சட்டம் ஒரு அதிகாரம் படைச்சவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படுது என்றால், அந்த சட்டத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் பெற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்க அந்த சட்டத்தை கடைபிடிக்க அல்லது அதற்கு கீழ்ப்படிய அல்லது அதை நிறைவேற்றுவதற்கு தகுதி உள்ளவர்கிற அர்த்தம் இருக்கு, புரியுதுங்களா. சட்டம் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த சட்டத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர் அதை நிறைவேற்ற தகுதி உள்ளவர் என்கிறது நிரூபணமாகுது, அதுதான் ஒரு சட்டம். அதே சமயத்தில் எல்லா சட்டமும் சில தண்டனைகளோடு வரும். அப்படின்னா இந்த சட்டம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னாவே கண்டிப்பா அந்த சட்டம் மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த சட்டம் மீறும் பட்சத்தில் அந்த அந்த தவறுக்குரிய தண்டனை என்னவோ அந்த தண்டனையோடு இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும், புரியுதுங்களா. இதுதான் ஒரு சட்டம்னா, இதுதான் சட்டம், இது ஒருத்தருக்கு கொடுக்கப்படுதுன்னா அதனுடைய அர்த்தம் இதுதான். அந்த சட்டமானது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏற்பாடோடு கூட வரும். சட்டம் என்று சொல்லும் போது ஒரு அதிகாரம் படைச்சவர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட தரப்படும். அப்ப அந்த சட்டத்தை பெற்றுக்கொள்ளுவர் அதை நிறைவேற்ற தகுதியுள்ளவர் என்கிறது அங்க நிரூபணமாகுது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு சட்டம் ஒருத்தருக்கு தரப்படும். அதே சமயத்தில் சட்டம் என்று சொல்லும் போது அதை மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கிறதுனால அந்த சட்டங்கள் சொல்லும் போது பிரமாணங்கள், நான் இப்ப பிரமாணங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். அப்ப பிரமாணங்கள் வந்துட்டு சில தண்டனைகளோடு அங்க சேர்த்துட்டு வருது பாக்குறது. உதாரணத்துக்கு இப்போ ஏதேன் தோட்டத்துல அப்போ நம்முடைய தந்தை ஆதாம் அவருக்கு சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவர் நம்ம அதற்கு முன்பதாக நம்ம பார்க்கும் போது தேவனுடைய சாயல அவர் பரிபூர்ண மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டு, ஆனா கீழ்ப்படியாமையினால அவரு மரண தண்டனைக்கு உட்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவரு மரண தண்டனைக்கு உள்ளாகப்பட்டு அவர் மூலம் ஒட்டுமொத்த சந்தி இன்னைக்கு மரணத்துக்குள்ள இருக்குது என்று சொல்லும் போதே இங்க நமக்கு என்ன ஒண்ணு நிரூபணம் ஆகுதுன்னா, கண்டிப்பா ஆதாமுக்கு ஒரு சட்டம், ஒரு பிரமாணம் தேவன் கிட்ட இருந்து அவர் பெற்றெடுக்கணும், ஒரு சட்டம் அவருக்கு அங்க பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அது ஆதாம் பெற்றெடுக்கிறாருன்னா கண்டிப்பா தேவன் பார்வையில அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற அல்லது அதுக்கு கீழ்படிய ஆதாம் முழு தகுதி உள்ளவராகவே அந்த சட்டத்தை பெறும் போது இருந்திருக்கணும். அதான் நம்ம பார்க்கிறோம், ஆதாம் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய சாயல்லையே அங்க இருந்தார். கண்டிப்பா இந்த ஒரு கண்டிஷன் நிறைவேறணும். ஆதாம் அது அந்த சட்டத்துக்கு கீழ்படி இருக்க முழு தகுதி பெற்றவரா இருக்கும் பொழுதுதான் தேவன் அந்த சட்டத்தை என்ன பண்ணிருக்கணும், அவருக்கு கொடுத்திருக்கணும். அதற்கு மேல அவர் கீழ்படி அமைக்கல போகும் போது இப்ப அந்த சட்டத்தின்படி என்ன ஆயிருக்கு, அவருக்கு ஒரு தண்டனை கூட கொடுக்கப்பட்டது. இது உண்மை இல்லைன்னு சொன்னோம்னா சட்டம் கொடுத்தவர்கிட்ட குற்றம், புரியுதுங்களா? ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப தேவன் ஆதாமுக்கு கண்டிப்பா ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கணும். அந்த பிரமாணம் அதை நிறைவேற்ற எல்லா தகுதியும் யார் வச்சிருந்திருக்கணும், ஆதாம். இந்த பாடம் இதுக்கு முன்ன ரெண்டு பாடம் நமக்கு நடைமுறை வாழ்க்கையில சபை காரியங்கள் பத்தி ஸ்பிரிச்சுவல் சில லெசன்ஸ் பார்த்தோம், முற்றிலும் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா இந்த பாடம் வந்துட்டு இப்ப தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற சில அம்சங்கள் நம்ம பார்க்க போறோம். அப்போ தேவனுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அவருடைய இந்த பிளான்ல அநேக பிரமாணங்களை அவர் கொடுக்கிறார். அந்த பிரமாணங்கள்ல நம்ம புது சிஷ்டிக்கு என்ன பிரமாணம் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப புது சிஷ்டிக்கு பிரமாணம்னா அதுக்கு முன்னாடி தேவன் என்ன பிரமாணங்கள் கொடுக்கிறார். அப்ப தேவன் பிரமாணம் கொடுக்கும் போது அது எவ்வளவு ஞானம் உள்ளதா அவர் கொடுக்கிறார். அப்ப பிரமாணம்னா என்ன, அவர் கொடுத்த பிரமாணங்கள் எப்படி, ஆதாம் எப்படி, இதைதான் நம்ம இங்க பார்க்கணும். அப்ப இங்க ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஆதாம் அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதை நிறைவேற்ற தகுதி உள்ளவரா அங்க இருந்திருக்கணும். அது நம்ம ரொம்ப கிளியரா நம்ம அங்க பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த பிரமாணம் ஆதாமுக்கு கொடுக்கும் போது நல்லா கவனிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஆழமா பேசுற பாயிண்ட்ஸ் இதெல்லாம், அது ஆதாமுக்கு உதவுவதற்கு ஒரு மத்தியஸ்தர் அங்க இல்ல, தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தர் தரப்படல. மத்தியஸ்தர்னா மீடியேட்டர். மத்தியஸ்தரனுடைய வேலை என்ன அப்படின்னா, இரு தரப்பினரை இவர் என்ன பண்ணணும், ஒன்று சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். அதுல ஒரு தரப்பினர் நல்லா இருப்பாங்க, இன்னொரு தரப்பினர் அந்த அந்த ஒன்னாகிறதுல அவங்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அப்போ ஒருத்தரனால முடியாதத இந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவார், முன்னின்று நடத்தி வச்சு வைப்பார். ஆனா நம்ம இங்க பாக்குறோம், தேவன் ஆதாமுக்கு சில பிரமாணம் கொடுத்தார், கண்டிப்பா கொடுத்தார். ஆனா அந்த பிரமாணத்துக்கு ஒரு மத்தியஸ்தரே இல்ல. அப்படின்னா என்ன குறிக்குதுன்னா, அதுக்கு மத்தியஸ்தர் தேவை இல்ல. தேவன் ஆதாம்கிட்ட கொடுத்தார், ஆதாம் கண்டிப்பா என்ன பண்ணலாதையா, கடைபிடிக்கலாங்கிறது அந்த பிரமாணத்துக்கு மத்தியஸ்தர் இல்லங்கிறதுல என்ன ஆகுது, பூர்த்தியாகுது. யாருமே ஆதாம்க்கு என்ன பண்ண தேவையில்லை, அசிஸ்ட் பண்ண தேவையில்லை, அவருக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஆதாம் தேவன் சொன்னது இப்படி, அந்த சட்டம் இப்படி, நீங்க அப்படி நடந்துடாதீங்க, நீங்க இப்படி நடங்க அவசியம் இல்லை. ஏன்னா ஆதாம் போதும் இல்லைங்களா, ஆதாமுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய முழு தகுதி இருந்தது என்பதை நம்ம இதுல நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒருவேளை ஆதாம் தான் தப்பு செஞ்சுட்டான், அந்த தப்பை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பலி செலுத்தணும்ட்டு அந்த பிரமாணத்துல சொல்லப்பட்டிருந்துச்சா ஆதாமுக்கு, அப்படியும் இல்லை. அப்படின்னா அப்படி தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கறத யாருடைய நிலைமை, அந்த நிலைமை இருந்தாலும் பாருங்க, ஒத்திட்ட பாருங்க, எப்படி நம்ம நல்லா பார்க்கிறோம். என்னன்னா ஆதாமுக்கு தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்திருந்தார் அப்படிங்கும் போது அதை நிறைவேற்றுவதற்கு முழு தகுதி உள்ளவராகவே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். அதனால்தான் இன்னொரு மத்தியஸ்தர் கொடுக்கப்படல, இல்லாட்டி நிவர்த்தி செய்யறதுக்கான பலிகள் கூட அந்த பிரமாணத்தில் அங்க கொடுக்கப்படல. ஆனா நம்ம இங்க பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுதுன்னா, ஒரு பிரமாணம் பிறப்பிக்கப்படுதுன்னா பொதுவாக அது எப்படி ஆகுதுன்னா, ரிட்டன்ல வரும் இல்லைங்களா, பேப்பர்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ்ல இதுதான் சட்ட திட்டங்கள் நிபந்தனைகள் அப்படித்தானே வருது இல்லைங்களா, ஏதாவது ஒரு பேப்பர்ல ஒரு புக்ல ஒரு எழுதப்பட்டு வரும், அதுதான் பிரமாணம் பொதுவா இன்னைக்கு பிரயோஜனம். உதாரணத்துக்கு நம்ம பைபிள்லயே போய் பார்த்தா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுத்தார், எப்படி கொடுத்தார், சும்மா கொடுத்தாரா, ரெண்டு கற்பலகைகள் என்ன பண்றார் தேவன், அதைய எழுதி கொடுக்கிறார். ஆனா கண்டிப்பா பைபிள்ல நமக்கு ஆதாமுக்கு தேவன் ஏதாவது அப்படி எழுதி கொடுத்தாரா பிரமாணம் அப்படின்னா, அதற்கு சாட்சியம் நமக்கு ஒண்ணுமே அங்க இல்ல. தேவன் ஆதாமுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி பிரமாணங்கள் கொடுத்தாரா அப்படின்னா என்ன பண்ணுவோம் நாம, கண்டிப்பா அப்படி எதுவும் அங்க தரப்படல. ஆனா நாம கண்டிப்பா தேவன் அந்த பிரமாணம் கொடுத்தது கண்டிப்பா கொடுத்துருக்கணும் அப்படிங்கறத நம்ம உணரணும். எப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ பேப்பர்ல எக்ஸ்டர்னல் விஷயத்துல ஏதாவது வெளிப்படையா எழுதி காமிக்கணுங்கிற அவசியம் இல்ல. மாறாக அந்த தேவனுடைய பிரமாணங்கள் எங்க தரப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா, ஆதாம் பரிபூர்ண மனுஷனாக என்ன பண்ண சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். அந்த பரிபூரணத்துக்குள்ள அந்த பிரமாணங்கள் இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரதர் ரசல் சொல்லும் போது அந்த பரிபூரணமே என்ன சொல்லுதுன்னா, ஆதாம் நன்மை எது தீமை எதுன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமையில இருந்ததுக்கு சாட்சி. அந்த பரிபூர்ண நிலையே அந்த பிரமாணம் எழுதப்பட்டிருந்தது நம்ம பார்க்கிறோம். அதாவது அவர் பெர்ஃபெக்ட் ஆர்கானிசம் சொல்றார், புரியுதுங்களா? ஆதாம் வந்துட்டு எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, அவர் வந்து பாவம் செய்வதற்கு ஏதுவான ஒரு சரீரத்தில் அவர் சிருஷ்டிக்கப்படவில்லை. மாறாக ஒரு நீதிக்கு கீழ்படியக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். நன்மை எது தீமை எது அவருக்கு ஓரளவுக்கு தேவன் சொல்லியிருந்தார், அந்த அளவு போதும் அவர் பாவம் செய்யாம தப்பிப்பதற்கு, சரிங்களா? அப்போ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அவர் இருந்தது நல்ல சூழ்நிலை, பாவம் செய்கிற சூழ்நிலை அங்க இல்ல, ஏதேன் தோட்டத்துல ஒரு நீதியான ஸ்தலத்துல ஒரு நீதியான நிலையில தான் ஆதாம் வந்துட்டு அங்க சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். ஒருவேளை அது சமயம் தேவன் கொடுத்திருந்த கட்டளை அவர் முழுசு நல்லாவே புரிஞ்சிருந்தார், பழத்தை சாப்பிட்டா நமக்கு என்ன, கண்டிப்பா கண்டிப்பா என்ன, நீ சாகவே சாவாயினா கண்டிப்பா நம்ம செத்துடுவோம். ஆதாம்க்கு ரொம்ப கிளியராவே தெரியும். ஏதோ அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் புரியாம இந்த மாதிரி நிலைமையில எல்லாம் இல்ல. தேவன் கண்டிப்பா ஒரு பிரமாணம் கொடுத்தாரு பொழுது அதை முழுவதும் ஆதாம் என்ன பண்ணார், புரிஞ்சிருந்தார், அதைய கிரகிச்சு கொண்டிருந்தார். அதைய மீறினா என்ன, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா என்ன, அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு, சரிங்களா? அவர் ஒன்னும் பாவம் செய்வதற்கு ஏதுவான நிலையில எல்லாம் அங்க இல்ல. இதுவே சொல்லுது, இந்த வகையில சொல்ல போனா அவருடைய சரீரத்துக்குள்ளே அந்த பிரமாணம் தேவன் கொடுத்திருந்தார், இல்லைங்களா? ஆனா ஒருவேளை நம்ம பரிதாபப்பட்டு சில சஜஷன் சொல்லலாம். என்னதா இருந்தாலும் ஆதாம்க்கு பாவத்தின் அனுபவம் இல்லையா பிரதர்? அப்ப அதனால என்ன இருக்கு, அவர் நிச்சயம் பாவம் செஞ்சிருக்கலாம் என்று நாம சொன்னா கூட பாவத்தின் அனுபவம் இல்ல, ஓகே. ஆனா அவருக்கு நன்மையின் அனுபவம் அங்க இருந்துச்சு, ஈக்குவலா இருந்துச்சு. எனக்கு அது தெரியல, நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அதே அதுக்கு சமமா என்ன சொல்லலாம்னா, இது தெரிஞ்சிருந்து இல்ல, அப்ப இதுக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம், கீழ்பட்டு இருக்கலாம். அது என்ன தெரிஞ்சிருந்துச்சு, கரெக்ட், தேவன் யார், தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அப்போ தேவனுக்கு கீழ்பட்டு நடந்தா என்ன, கீழ்படியாட்டி என்ன, அது தெரிஞ்சிருந்துச்சு ஆதாம். அப்ப அவர் வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்லலாம், எந்த ஒரு காரணமும் தன்னுடைய வீழ்ச்சிக்கு அவர் சொல்ல முடியாத நிலைமையிலேயே தான் ஆதாம் அங்க சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். அதேதான் அப்போஸ்தல் பவுல் நமக்கு உறுதிப்படுத்துறார். எங்க உறுதிப்படுத்துறாருன்னா, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம், ரொம்ப நம்ம கொஞ்சம் அப்படியே டைம் எடுத்து மெடிடேட் பண்ணி பார்க்கணும் அந்த வசனம். ஆதாம் அவருக்கு தரவா தெரியும் எல்லா விஷயமும், அது தேவன் கொடுத்த அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு முக்கியம், அந்த வார்த்தைக்கு கீழ்படுறது எவ்வளவு முக்கியம், கீழ்படியாம போச்சுன்னா என்ன செய்வோம், அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் அப்போஸ்தலர் அதை கன்ஃபார்ம் பண்ணார், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, அவருக்கு தெரியும் தான் செய்யறது என்ன, அது மூலம் என்ன விளைவுகள் வரும், முழுசும் அவர் அறிஞ்சிருந்தார். அப்ப நாம இங்க பாக்குறோம், இந்த பிரமாணம் சொல்லும் போது அது ஒருத்தருக்கு தரப்படுதுன்னா அதை நிறைவேற்ற தகுதி உள்ளவருக்கு தான் அது தரப்படும், தரப்பட்டுச்சுன்னா அவர் தகுதி உள்ளவர், அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப தேவன் ஆதாம்க்கு கொடுத்த பிரமாணம் அங்க ஒரு சின்ன டெஸ்ட் தான் கொடுத்தாரு, இல்லைங்களா? அப்போ அங்க ஆதாம் மீறும் பொழுது அது முழுக்க முழுக்க ஆதாம் மேல்தான் அங்க தவறு. தேவன் வந்து ஆதாமுக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் அங்க தந்தார். அப்போ இங்க இன்னைக்கு நம்முடைய சந்ததி முழுக்க நம்ம பார்க்கும் போது, பிரதர் ரசல் கொஞ்சம் பேசுறார், தேவனுடைய சாயல் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு பாவத்துக்குள்ள போயிட்டார், அதையும் மீறி போயிட்டார். அப்ப அந்த சாயல் இன்னைக்கு இன்றளவும் மனுஷனுக்குள்ள இருக்கிறது பத்தி நம்ம கொஞ்சம் அங்க நமக்கு விலக்கி சொல்ற, இன்னைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருஷம் பாவத்தின் அனுமதிக்குள்ள நம்ம உழந்துட்டாலும் இன்னும் கூட மனுஷனுடைய அந்த குண லட்சணங்கள்ல தேவனுடைய சாயல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. ரொம்ப கீழே போயிட்டோம் நாம, ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டோம். ஆனாலும் தேவன் அப்பப்போ சில மனுஷர்கள் கிட்ட என்ன பண்ணார், தம்முடைய உறவை வைத்துக் கொண்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள் எல்லாம் அப்படி வச்சுட்டு என்ன பண்ணார்னா, நீங்க இன்னும் கீழே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழையபடிக்கு அந்த சாயலுக்கு அவங்களை இழுத்துட்டு வரக்கு அவர் என்ன பண்றார், முயற்சி செஞ்சார், அது கொஞ்சம் பலனும் தந்துச்சு. இன்றளவும் இன்னைக்கே நம்ம பார்க்கும் போது இந்த விழுந்து போன சந்ததியிலேயே, இல்லைங்களா? இப்போ வெளியில நம்ம பார்க்கிறோம் சில ஜனங்கள் பாவிகளா இருந்துட்டாலும் சில விஷயங்கள்ல மனசாட்சிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களா இல்லையா, எவ்வளோ அதாவது தங்களுக்குன்னு ஒரு நிலை வச்சுக்கிறாங்க, இது இது நான் செய்ய மாட்டேன், இப்படி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாகவே சில சட்டத்திட்டங்கள் வச்சுக்கொண்டு அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தங்கள் மனசாட்சிக்கு உண்மையா அவங்க நடக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அது ரொம்ப நல்ல அளவுல கூட அவங்க செய்யறாங்க. அப்ப இது என்ன தெரியுதுன்னா, இது என்ன, இது இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? நாமளே வீழ்ந்து போன சந்ததி எப்படி இந்த மாதிரி நமக்குள் ஒரு சில சில சுய பிரமாணம் நம்மளா வச்சுக்கிட்டு நம்ம அதை கீழ்படுறோம் சொல்லும் போது, அதுதான் ஆதாம சிருஷ்டிக்கும் போது தமது சாயல தேவன் சிருஷ்டி பண்ணார். அந்த சாயலின் முழுவதுமா என்ன ஆகல, இன்னைக்கு அழிஞ்சு போல. தேவன் அந்தந்த சாயல் மனுஷனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சாயல் சொல்லும் போது நம்ம பிரதானமா தேவனுடைய நான்கு குணலட்சணங்கள், அப்போ நான்கு குணலட்சணங்களும் மனுஷனுக்கு இன்னும் உழுக்குல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அங்க செயல்படுது. இதுதான் நாம அங்க பார்க்கிறோம். இதை குறிச்சு நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். நம்ம ரோமர் 2:15 அப்போஸ்தல் பவுல்,
அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனையில் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும்.
பாருங்க, அவங்க மனசாட்சியே சாட்சியிடுது. யாருடைய மனசாட்சி? மனுக்குலத்தினுடைய மனசாட்சி. அவங்களுடைய இருதயம் என்ன சொல்லுது? வசன படிங்க, குற்றம் உண்டு
குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும்.
பாருங்க, அவங்க சிந்தனையே தீர்க்குது. நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரி அப்படிங்கறதின் மூலம் நமக்கு என்ன விளங்குது என்றால், வசன படிங்க,
நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை
பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை எங்க எழுதியிருக்குது? மனுஷனுக்குள்ள இருதயங்களில் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப மனுஷனுக்குள்ள இன்னும் அந்த தேவனுடைய சாயல் அங்க கொஞ்சம் அங்க இருக்கிறது கூட நம்ம பாக்குறோம். சரி, இப்போ பிரமாணத்துக்கு நம்ம வரலாம். சட்டங்கள் அதுக்கு வரும்போது, இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில சட்டங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நல்ல குடிமகன்களுக்குன்னு சில சட்டங்கள் வைக்கிறாங்க, அதே சமயத்துல குற்றவாளிகளுக்குன்னு சில சட்டங்கள் கூட வைக்கிறாங்க. புரியுதுங்களா? லா ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஒரு நல்ல குடிமகனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, நீங்க என்ன வேணா பேசலாம், எங்க வேணா போகலாம், என்ன வேணா செய்யலாம், உங்களுக்கு முழு பாதுகாப்பும் இந்த அரசு உங்களுக்கு செஞ்சு தரும். புரியுதுங்களா? அதான் குடியுரிமை இல்லைங்களா? ஒரு நல்ல குடிமகனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இந்த பிரமாணங்கள் வச்சு அதன்படி நாங்க வழி நடத்துவோம் சொல்றாங்க கவர்மெண்ட். அதே சமயத்துல ஒரு குற்றவாளின்னு சொல்லும் போது, நீங்க குற்றம் செஞ்ச ஒரு குற்றவாளியா இருந்துட்டா அந்த குற்றத்தின் நிமித்தம் உங்களுக்கு இந்தெந்த மாதிரி நடக்கும், இந்தெந்த மாதிரி தண்டனைகள் வரும். புரியுதுங்களா? நீங்க மனம் திரும்புற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். அப்போ மனிதர்களுக்குள்ளேயே பிரமாணங்கள் எடுத்துட்டோம்னா இரண்டு வகையான பிரமாணங்கள் இருக்கு. நல்லவர்களுக்குன்னு சில பிரமாணங்கள் இருக்கு, அதுக்கு நீங்க உட்பட்டு நடக்கிற வரைக்கும் அந்த பிரமாணங்கள். அதே சமயத்துல தீயவர்களுக்குன்னு சில பிரமாணங்கள் அங்க வச்சிருக்கிறார். அதே போலதான் நம்ம பார்க்கும் போதும் தேவனுடைய திட்டத்துல ரெண்டு பிரமாணங்கள் இருக்கு. அப்போ ஆதாமுக்கு நம்ம பார்க்கும் போது அங்க சொல்றார் எப்படி இந்த பிரமாணம். அப்போ ஆதாம் முதல் முதல்ல அவர் ஜீவனுக்கான பிரமாணத்தில் இருந்துட்டார். நீங்க என் சொல்லுக்கு கீழ்படிஞ்சு நடக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்ன இல்ல, பிரச்சனையே இல்ல. நீங்க ஏதேனில் இருக்கலாம், எல்லா ஜீவ விருட்சத்தின் கனிகளையும் நீங்க புசிக்கலாம், அந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை தவிர நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு வேர்வை இல்ல, உங்களுக்கு கஷ்டம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, ஜீவனுக்கான பிரமாணம் இருந்துச்சு. ஆனா நம்ம பார்க்கிறோம் அவர் எப்போ நீங்க சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் வார்த்தை அவர் மீறுறாரோ அப்ப வந்துட்டு அந்த பிரமாணம் என்ன ஆயிடுச்சுன்னா முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கு மேல அவரு அந்த பிரமாணத்துக்கு கீழே இல்ல. கீழ்படிஞ்சு நடக்கிறவங்களுக்கான அந்த பிரமாணத்தின் கீழே அதற்கப்புறம் ஆதாம் அங்க இல்ல. அதுதான் நம்ம தேவன் திட்டத்துல நம்ம பாக்குறோம். அதற்கப்புறம் அவர் என்ன திட்டத்துக்குள்ள போயிடார், என்ன பிரமாணத்துக்குள்ள போயிடார், மரணம், மரணத்துக்குள்ள போயிடார். அப்போ இதுதான் நம்ம அந்த பாவம் நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அவர் இந்த கீழ்படியாமைக்குள்ள போன உடனே அதற்கு முன்பதாக வரைக்கும் தேவன் தந்திருந்த அந்த ஆசீர்வாதமான பிரமாணங்கள், அவரை ஜீவனுக்கு ஏதுவா வழி நடத்தக்கூடிய அந்த பிரமாணங்களுக்கு பங்குள்ளவரா இருந்த நிலைமையில் இருந்துட்டு அவரு வெளியே வந்துட்டு இங்க மரணத்துக்குள்ளாக அவர் அங்க போகிறார். அந்த நிலைமையிலிருந்து நம்ம பார்க்கிறோம் ஆதாமுக்கு இந்த பறந்து விரிஞ்ச சபிக்கப்பட்ட பூமி, அழகாக பிரதர் ரசல் சொல்ல போது அந்த பறந்து விரிஞ்ச இந்த சபிக்கப்பட்ட பூமி அவருக்கு பெரிய சிறை, அதே சமயத்துல கடைசியில அந்த மரணம் என்று சொல்லும் போது அவருக்கு அந்த சிறிய சிறை ஆயிடுச்சு. அது முழுக்க அவரை அங்க சிறை பிடிக்கிறதுக்கு அங்க சிறை ஆயிடுச்சு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி மரணம் பாவம் ரெண்டும் ஆதாமே ஆளக்கூடிய நிலைமைக்கு அங்க வந்தாச்சு. ஆனா அந்த கட்டளைக்கு கீழ்பட்டிருக்கிற வரைக்கும் அவரு ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணத்தினால ஆண்டு கொள்ளப்பட்டிருந்தார். மீறின உடனே மரணத்தின் பிரமாணத்துள்ள அங்க நம்ம அவரு அனுமதிக்கப்பட்டது நம்ம அங்க பாக்குறோம். அப்போ அந்த சட்டத்தை அவர் மீறும் போது அதுதான் உண்மையான பிரமாணம், நீங்க சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய், அதுதான் ஒரிஜினல் லா. அதை அவர் மீறிட்டு போனாலும் கூட அதற்கப்புறம் கூட சில பிரமாணங்கள் செகண்டரி லாஸ் அவர் அவர் அவரை வந்துட்டு ஆட்கொண்டது. என்னன்னா, என் பாவத்துக்குள்ளேயே விழுந்துட்டாலும் அதற்கப்புறம் கூட அவர் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறாரோ, புரியுதுங்களா, அந்த அளவுக்கு அவர் என்ன ஆவார், சீக்கிரமா மரணத்தை நோக்கி போயிட்டு இருப்பார். ஆனா எந்த அளவுக்கு பாவத்தை எதிர்த்து கொஞ்சம் நிக்கிறாரோ, அந்த அளவுக்கு இந்த சபிக்கப்பட்ட பூமியில கூட அவருக்கு என்ன இருந்துச்சு, ஒரு அனுகூலமான சூழ்நிலை. இதுதான் அவர் சொல்றாரு, ஒரு செகண்டரி லாஸ் இருந்துச்சு. அவர் ஒரிஜினல் லா முடிஞ்சு போச்சு, அவர் என்னைக்கு கீழ்ப்பிரயாமிக்கல வந்தாரோ முடிஞ்சாச்சு, அதன் மூலம் அவர் மரண நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார், தண்டனைக்குள்ள போயிட்டார். ஆனாலும் இன்னும் சில பிரமாணங்கள் வச்சு அவர் கொஞ்சம் உண்மையிலேயே தேவனுக்கு பயந்து அதற்கப்புறம் பாவம் செய்யாம இருந்தா, இன்னைக்கு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கூட அது இருக்குது, நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய வியாதி எல்லாம் கூட எதனுடைய விளைவுகள் தான், பாவத்தினுடைய விளைவுகள் தான். இது நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளே சும்மா பேரளவுல பேசும்போதெல்லாம் சொல்லுவோம், அன்றாட வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல தான் உங்களுக்கு என்ன வாழ், கண்டிப்பா தீமையான எண்ணங்கள் நம்முடைய சரீரத்துல தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியுது இல்லைங்களா. கோபப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, கோபப்படுவோம், தீமை ஆட்டோமேட்டிக்கா என்ன ரைஸ் ஆகும், பாடியில பிரஷர் ரைஸ் ஆகும், என்னென்னமோ ரைஸ் ஆகும். அப்போ அந்த பாவம் எந்த அளவுக்கு பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் எதையும் நெருங்கி செல்வோம், மரணத்தை நெருங்கி செல்வோம். எந்த அளவுக்கு அதை எதிர்த்து நிக்கிறோமோ கண்டிப்பா சபிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா மரணம் வந்தாலும் அது கொஞ்சம் லேட்டா நம்ம தள்ளி வைக்கலாம். ஆனா எந்த வகையிலையும் இந்த மரணத்திலிருந்து நம்மள என்ன பண்ண முடியாது, வெளியே எடுத்து போட முடியாது. இதுதான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த நிலைமையில இருக்கிற மனுக்குலத்தை பற்றி அப்போஸ்தல் பேசும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு மரண தண்டனைக்குள்ளாக வந்துட்ட மனுக்குலத்திற்கு இந்த நிலைமையிலிருந்து அவங்களை மீட்பதற்கு தேவன் எதுவும் செய்யவே முடியாது. எது வரைக்கும் செய்ய முடியாதுன்னா, அவர்கள் செய்துட்ட இந்த குற்றத்துக்கு ஒரு என்ன சொல்லணும், அதானமோ விலை கிரயம், புரியுதுங்களா, அட்டோன்மெண்ட், ஒப்புரவாகுவதற்கான ஒரு பலி செலுத்தி அந்த குற்றம் நிவர்த்தி ஆகணும், அந்த பாவம் நிவர்த்தி ஆகணும். நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், தேவன் இந்த மனுக்குலத்துக்கு சில ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணங்கள் கொடுத்து அவங்களை என்ன பண்ணலாம், பரிபூர்ணத்துக்கு கொண்டு போகலாம், புரியுதுங்களா. அப்ப இங்க என்னன்னா, நீதியின் படி பார்த்தோம்னா, அதுதான் நம்ம ஏற்கனவே ஒரு மூணாவது சாப்டர்ல பார்த்தோம் நினைக்கிறேன். தேவன் நல்ல நிலைமையில் ஆதாம் சிருஷ்டி பண்ணார், நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவர் கீழ்ப்படியதற்கு தகுதி உள்ளவரா இருந்தார், ஆனாலும் கீழ்ப்படையாம கீழே போயிட்டார். தேவனுடைய நீதியின்படி ஆதாம் என்னாயிட்டார், இப்போ தண்டிக்கப்பட்டுட்டார். இப்ப தேவனுடைய நீதியின்படி ஆதாம தேவன் மீண்டும் சேர்த்து கொள்ளுங்கிற அவசியமே இல்ல. ஆனாலும் தேவன் செய்யறார், ஏன் அப்படிங்க போல்தான் ஒரு வார்த்தை நமக்கு புரியுது, கிருபை. அவசியம் இல்ல தேவனுக்கு, நீங்க அவ்வளவுதான் வேஸ்ட் இல்லைங்களா, நீங்க மறுபடியும் நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கிற அவசியமே இல்ல. ஆனாலும் தேவன் செய்யறார், அங்கதான் தெரியுது தேவனுடைய கிருபை. அப்ப இங்க கூட நம்ம அதான் பாக்குறோம், இந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாலும் அந்த நிலைமையிலிருந்து தேவன் அந்த பாவத்திற்கான ஒரு நிவாரண பலி கொடுக்காமல் அவங்க அந்த நிலைமையில இருந்துட்டு அவங்களை மீட்க முடியாது. அப்போ இந்த ஒரு விஷயம் தான், நான் உங்களை மீண்டும் என்னிடத்துல ஒப்புரவாக்கி கொள்ளுவேன் அப்படிங்கிற காரியத்தை நிழலா கருகலா சில விஷயங்கள்ல சில வார்த்தைகளின் மூலம் தேவன் தந்தார். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கருகலா எங்க அதை கொடுத்திருந்தார் அப்படின்னா, அந்த முதல் தீர்க்க தரிசனம் ஸ்திரீயின் வித்து, கரெக்ட், நீங்க கண்டம் டு டெத், நீங்க அந்த சட்டத்தை மீறின உடனே நீங்க நாயிட்டீங்க, மரணத்தின் பிரமாணத்துக்குள்ள போயிட்டீங்க, இனி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் அந்த பாவத்திற்கான நிவாரணம் செலுத்தப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு மீட்பு இருக்கு. இதை எப்படி ரொம்ப கருகலா சொல்லியிருந்தார், நல்லா கிளியரா புரியல ஜனங்களுக்கு இல்லைங்களா. அப்ப என்னன்னா, உனக்கு உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய புதிங்காலை. அப்ப அங்க ஸ்திரீயின் வித்து பத்தி பேசிருக்கிறார், அந்த ஸ்திரீயின் வித்தின் மூலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ரொம்ப 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 லைட்டா தான் அங்க தேவன் வந்துட்டு அங்க சொல்லியிருக்கிறார். அப்ப அது கண்டிப்பா நிறைவேறிச்சு. ஒரு 4000 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் இயேசு தம்முடைய முதலாம் வருகையில மாம்ச சரீரமாகவே வந்துட்டு தன்னுடைய ஜீவனை கல்வாரியில பலியா கொடுத்து, அப்ப ஆதாமனுடைய பாவத்துக்கு ஒரு நிவாரணம் அங்க அவர் செலுத்தினார், ஒரு ஈடு பலி செலுத்தி அதன் மூலம் இந்த மனுக்குலத்தின் மேல அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த மரண தண்டனை எடுக்கப்பட்டுச்சு சரிங்களா. இது நடந்துச்சு நம்ம பாக்குறோம். ஆனாலும் அதுக்கு முன்னால தேவன் விசேஷமா சில ஜனங்கள் கிட்ட வேற ஒரு பிரமாணம் கொடுத்து டீல் பண்ணார். யாருன்னு உங்களுக்கு தெரியும், யாரு? புரியுதுங்களா? ஒரே ஒரு பிரமாணம் ஆதாம் கொடுத்தார், ஆதாம் மீறிட்டார், அதனால அவங்களுக்கு அந்த தண்டனைக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். அந்த தண்டனையிலிருந்து அவர் மீண்டும் மீண்டும் வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் திட்டத்திலேயே வச்சிருந்தார், ஸ்திரீயின் வித்தின் மூலம். அது 4000 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் இயேசு வந்து அதை செய்தார். ஆனா இடைப்பட்ட காலத்துல பார்க்கும் போது ஒரு வகுப்பார்கிட்ட தேவன் என்ன பண்ணார், தம்முடைய விசேஷமான பிரமாணங்கள் கொடுத்தார். அவர் யார் நம்ம பார்க்கும் போது, ஆபிரகாமும், ஆபிரகாமுக்கு கீழே வந்துட்டா அவருடைய குடும்பத்தார், அவருடைய சந்ததி. அப்போ ஆபிரகாம் மூலம் சில வாக்கு தத்தங்கள் கொடுத்தார். கண்டிப்பா நான் உங்க சந்ததிகள் மூலம் என்ன பண்ண போறேன், நான் உலகத்தின் சகல ஜனங்களையும் நானே ஆசீர்வதிக்க போறேன் அவர் சொல்லியிருந்தார், நம்ம பாக்குறோம். அப்ப இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் என்னன்னா, இந்த மரண தண்டனை நீக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனால் என்ன பண்ண முடியாது, மனுக்குலத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இங்க என்ன பண்றார், இங்க நான் செய்யறேன்னு சொல்றார். அப்ப இது வந்து ரெண்டு விஷயத்தை குறிக்கலாம். ஒண்ணு என்னன்னா, தேவனே தம்முடைய நீதியா மீறார். இல்லாட்டி என்னன்னா, இந்த சூழ்நிலை இருந்தும் இந்த மாதிரி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப கூட தேவன் ஏதாவது ஒரு கிருபையின் மூலம் இவங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாருங்கிறது விடுபடும். புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் தான் நமக்கு புரியுது. என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் தான். அதாவது மரண தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு, அந்த பாவத்திற்கான ஒரு பலி செலுத்தப்படும் வரைக்கும் இந்த மனுக்குலத்துக்கு தேவன் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருந்த போதும் ஆபிரகாம் கிட்ட போய் என்ன பண்றாரு, இல்ல நான் உன் சந்ததி மூலம் என்ன பண்ண போறேன், சகல ஜனங்களை ஆசீர்வதிக்க போற சொல்றாரு. இது எதை குறிக்கணும், ரெண்டு விஷயம். ஒண்ணு, தேவன் தம்முடைய நீதியை அவர் என்ன பண்றாரு, மீறாரு. ஆனா அதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லவே இல்லை, இல்லைங்களா? அப்போ அப்பயும் சேர்ந்து அவர் சொல்றாரு என்ன அர்த்தம்னா, அப்ப கூட ஏதோ ஒரு கிருபையின் மூலம் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கறத தேவன் காண்பிக்கிற இந்த விஷயம் தான் நமக்கு அங்க தெரியுது. அப்போ இதுல முற்பிதாக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படப்பட்டாங்க. எப்படி தங்களுடைய சந்ததிக்கு பின்னால வரப்போற நாட்கள்ல உயிர் தழுதலின் திட்டம் தேவன் வச்சிருக்கிறாரு, அதன் மூலம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அதை அவங்க தெரிஞ்சுக்கொள்ளும் போது அதை அவங்க அதைய வரவேற்றாங்க, அதனால சந்தோஷம் அடைஞ்சாங்க. அப்போ ஆபிரகாம் கிட்ட அவருடைய குமாரர்கள் கிட்ட தேவன் பண்ணின அந்த வாக்கு தத்தம் எந்த கோணத்துல பண்ணப்பட்டுச்சுன்னா, எதின் அடிப்படையில பண்ணப்பட்டுச்சுன்னா, அங்க சீனாய் மலையில மோசே கிட்ட, மோசே மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அங்க ஒரு பிரமாணங்கள் கொடுத்தார், நியாய பிரமாணங்கள். இதன் அடிப்படையில அங்க பண்ணார். அப்போ அந்த நியாய பிரமாணம் தான் அந்த விசேஷமான ஒரு கிஃப்ட், யாருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம். புரியுதுங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு பிரமாணம் வருது. முதல்ல யார்கிட்ட கொடுத்தார் ஒரு சட்டம், ஆதாம் கிட்டதான். அப்புறம் நெக்ஸ்ட் இங்க யார்கிட்ட கொடுக்கிறார், இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. ஆனா இங்க இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பிரமாணம் கொடுத்தாரு, ஆனா அந்த பிரமாணத்துக்கு ஒரு மத்தியஸ்தர் கொடுத்தாரா இல்லையா? ஏன்னா நியாய பிரமாணங்கள் தெய்வீக தன்மை உடையது, ஆனா அதை பெற்றுக்கொண்ட இஸ்ரேலர்கள் பாவ சந்ததி, அபரிபூரணர்கள், அவங்களால அந்த பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது, ஆமா நிறைவேற்ற முடியாது. அதுக்காக தேவன் என்ன பண்ணாரு, ஒரு மத்தியஸ்தர் கொடுத்தார் அந்த பிரமாணத்துக்கு. அவர் யார் பார்க்கிறோம், மோசே. அது மாத்திரமல்ல, இவங்க ஒருவேளை மீறுதல் செஞ்சாங்கன்னா வருஷ வருஷம் அந்த மீறுதலை என்ன பண்ணிக்கலாம், அவங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம், பாவ நிவாரண பலிகள் சிஸ்டம் கொடுத்தார். புரிதுங்களா? இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க கூட பிரமாணத்தை கொடுக்கிறார் தேவன், அவருடைய சட்டங்கள் தான் கொடுக்கிறார் தேவன். ஆனா அந்த சட்டத்தை பெற்றுக்கொண்டவங்க அதைய நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் எப்படி நிரூபணம் ஆகுதுன்னா, இடையில யார் வைக்கிறா, ஒரு மத்தியஸ்தர் மோசே இருக்கிறாரு. ஒருவேளை இவங்க வந்துட்டு பாவத்தை பாவம் செஞ்சு மீறுதலுக்கு உட்பட்டுட்டா அதை அவங்க எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், வருஷா வருஷம் பாவ நிவாரண பலிகள் செலுத்தி அப்படின்னா. புரியுதுங்களா என்னன்னு, இப்ப அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவங்க அதை நிறைவேற்ற தகுதி உள்ளவர்களா இல்லையா? தகுதி இல்ல, தகுதி இல்ல. கொஞ்சம் விஷயம் புரிஞ்சுங்க. ஆனா நம்ம ஆதாம் கிட்ட கொடுக்கும் போது அந்த சட்டம், ஆதாம்க்கு மத்தியஸ்தர் இருந்தாரா இல்ல, ஆதாம்க்கு ஏதாவது நிவாரண பலிகள் ஏதாவது சொன்னாரா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம்க்கு அது தேவையில்லை. ஏன், ஆமா ஆதாம் அப்படிப்பட்ட நிலைமையில சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார். ஆனா இங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் தந்திருக்கிறான்னு சொல்லும் போது அவர்கள் அதை நிறைவேற்றக்கூடிய நிலைமையில இல்லைங்கிறது நமக்கு அங்க தெரியும். அதே போல அப்போஸ்தலருடைய நிரூபங்களை நம்ம பார்க்கும் போது யூதர்கள் ஒருத்தர் கூட அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல, ஒரே ஒருத்தர் தான் நிறைவேற்றினார். அவரு கூட யார் பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அங்க நிறைவேற்றினார் இல்லீங்களா. அப்போ ஒருத்தரும் நிறைவேற்ற முடியல, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நிறைவேற்றினார். இதன் மூலம் ரெண்டு விஷயம் நமக்கு தேவன் வெளிப்படுத்துறார், என்னன்னா பாவ நிலைமையில இருந்து நீங்கள் என்னை திருப்திப்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றது யாரு? என்னுடைய குமாரன், ஒரு பரிபூரண மனுஷன் தான் நிறைவேற்ற முடியும். இந்த ரெண்டு விஷயத்தையும் மனு குலத்துக்கு அங்க அவரு அங்க வெளிப்படுத்தா நம்ம பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ அந்த நியாய பிரமாணங்களை தம்முடைய சரீரத்தில் அவர் நிறைவேற்றி முடிச்சாரோ அப்பயே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு உரிமையை பெற்றுக்கொண்டார் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா இந்த ஒட்டுமொத்த மனு குலத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய உரிமை அவர் அங்க அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுனதன் மூலம் அங்க பெற்றுக்கொண்டார். சரிங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து தான் என்ன நம்ம பார்க்கிறோம், அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, அந்த ஸ்திரீயின் வித்தாகிறார். அப்ப நியாய பிரமாணங்கள் அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததி ஆகிய கிறிஸ்துவ கண்டுபிடிச்ச உடனே அந்த பாயிண்ட்ல அந்த பிரமாணங்கள் முற்று பெறுது இல்லீங்களா. கர்த்தர் இயேசுக்கு அப்புறம் நியாய பிரமாணம் இல்ல, ஏன்னா அந்த பிரமாணங்கள் மூலம் யார் கண்டுபிடிக்கப்படணுமோ அவர் என்ன ஆயிட்டார், தேவன் கண்டுபிடிச்சிட்டார், நிறைவேற்றிட்டார் கர்த்தர் இயேசு. அப்படி இருந்துட்டாலும் அந்த ஸ்திரீயின் வித்து நம்ம பார்க்கிறோம், அதுல ரெண்டு வகுப்பாரு இருக்க போறாங்க. ஒருத்தர் பரலோகத்திற்குரிய வகுப்பாரு, இன்னொருத்தர் பூமிக்குரிய வகுப்பார். அந்த பூமிக்குரிய வகுப்பாரில் யார் வராங்க? மாம்சீக இஸ்ரேலர்கள். கண்டிப்பா கர்த்தர் இயேசு தம்முடைய 1000 ஆண்டு அரசாட்சியில வரும் பொழுது இந்த மாம்சீக இஸ்ரேலர்களையும் என்ன பண்றார், பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ள போகிறார். அப்போ இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப டார்க்கா இருந்துட்டா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கரெக்ட், தேவனுடைய திட்டத்துல பிரமாணங்கள் எவ்வளவு முக்கியம், அந்த பிரமாணங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தேவன் தர்றார், அவருடைய ஒரு பிரமாணம் ஒருத்தருக்கு தந்துட்டார்னா அது எதை குறிக்குது, இதெல்லாம் தான் நம்ம ஜஸ்ட் அங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கொண்டா தான் கடைசியில பாயிண்ட்டுக்கு வருவோம், புது சிருஷ்டியின் பிரமாணங்கள். நமக்கு சில பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறாரா, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை நம்ம எப்படி நிறைவேற்றணும், இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ நீங்க வசனம் படிங்க, யூதர்கள் வந்துட்டு அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கர்த்தர் இயேசு நிறைவேற்றினார், அதன் மூலம் ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய உரிமையை அவரு பெற்றுக்கொண்டார். அவர் தான் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்க போறார் அப்படிங்கும் போது அவருக்குள்ள இன்னொரு வகுப்பார் இருக்கிறாங்க, அந்த வகுப்பார்ல யார் கூட வராங்க, யூதர்களே வராங்க. இதை குறிச்சு தான் நம்ம ரோமர் 11 அதிகாரத்துல 6-32 வரைக்கும் படிங்களா நீங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றாம போய்விட்டாலும் இந்த கிறிஸ்து எனக்கூடிய அந்த சந்ததிக்குள்ள சிலர் என்ன பண்றார், தேவன் கிருபையில அங்க கொடுக்கிறார் முற்பிதாக்கள். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவினுடைய முதலாம் வருகை வரைக்கும் ஒரே பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும், ஆதாம் மூலம் சரிங்களா. ஆனா இடையில விசேஷமா ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மாத்திரம் கொடுத்திருந்தாரு, மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு மாத்திரம் கொடுத்திருந்தார். இது நீங்க வசனப்படிங்க உபாகமம் 5:3 அது அதற்கு மத்தியஸ்தர் மோசே அதுல நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்போ நம்ம 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 கிட்டதான் தேவன் அந்த பிரமாணத்தை அங்க பண்ணார். அப்ப நல்லா ரொம்ப கிளியரா பாக்குறோம், மனு குலத்துக்கு தேவன் கொடுக்கற முதல் பிரமாணம் இதுதான் பாக்குறோம், ஆதாமின் மூலம் அங்க கொடுத்ததுதான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஆனா இங்க விசேஷமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சில பிரமாணங்கள் கூட அங்க தேவன் அங்க கொடுத்திருந்தான் சரிங்களா. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி மனு குலத்துக்கு ரட்சகரானார், அது எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கும் போதே கர்த்தர் இயேசு கீழ்ப்படைஞ்ச அந்த பிரமாணம், முக்கியமான பிரமாணம் என்னவென்றால் அது நம்ம மத்தேயு 22ல 37வது வசனம், 38, 39 நீங்க படிக்கலாம். 22 இந்த ஒரு பிரமாணம் தான் கர்த்தர் இயேசு நிறைவேற்றினார். அதன் மூலம் அவர் மனுக்குலத்துக்கு ரட்சகரானார். ரசில் வந்துட்டாங்க நமக்கு அதை விளக்கி சொல்றார். அதாவது உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ என்ன பண்ணும், அன்பு கூற வேண்டும். அதுக்கு ஈக்குவல் இன்னொன்னு சொன்னா என்னது, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அப்போ கர்த்தர் இயேசு மாம்சத்துல இந்த பூமியில வந்து மாம்சத்திலேயே இந்த மனுஷங்களோட மனுஷங்களா இருக்கும் போது இவர் செய்ய வேண்டியது இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவன்கிட்ட முழுவதும் அன்பு செலுத்தணும். இந்த வார்த்தைக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குது. அங்க பிரதர் ரசல் சொல்றார், தேவன்கிட்ட அப்படி ஒருத்தர் முழுவதும் அன்பு வச்சு அவருடைய சித்தம் மாத்திரம் செய்யணும்னு வரக்கூடிய ஒருத்தர் தன் ஜீவனை யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு கூட ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்குது. நம்ம பார்க்கணும், தேவனை முழு இருதயத்தோட உண்மையிலே நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க தன் ஜீவனை யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்கறதுக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. தேவனிடத்தில் உண்மையா நீங்க அன்பு கூறுகிறீங்கன்னா இது செய்ய மாட்டீங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றி காண்பிச்சார், கண்டிப்பா சொன்னார். தேவனை அவர் முழுவதும் முழு மனசோட பலத்தோட அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் சித்தம் என்னன்னா மனு குலத்துக்காக ஜீவன் கொடுக்கணும், சிம்பிளா கொடுத்து முடிச்சார் இல்லையா. அதே போல தான் நமக்கு கூட சொல்லிட்டோம்னா நாம கூட தேவனை அன்பு கூறுறோம், உண்மையிலேயே கூறுறோமா, கண்டிப்பா உண்மையிலேயே கூறுறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியா அங்க ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருக்கும். கான்சன்ட்ரேஷன்ல கொஞ்சம் அப்படி இப்படி வேவரிங் இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, அது இன்டெரக்டான விஷயத்த சொல்லுது இல்ல. இன்னும் தேவனிடத்துல முழுசும் அன்பு கூறுகிற விஷயத்துல நாம என்ன ஆகல, ஓரளவுக்கு வளர்ச்சி அடையலங்கிறது தான் அங்க நமக்கு அங்க தெரியுது. அப்ப கர்த்தர் இயேசு செஞ்ச விஷயம், அவர் எப்படி இந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார், அவர் எப்படி உலகத்துக்கு ரட்சகர் மீட்பர் ஆனார், அவர் எப்படி ஆதாமுக்கு ஈடான ஒரு பலி கொடுக்க முடிஞ்சு இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் மூலத்தான். அதாவது தேவனிடத்துல இவர் என்ன பண்ணும், முழுசும் அன்பு அங்க செலுத்தணும். ஆனா மனுஷங்களுக்கு மத்தியிலே வந்தனால இவர் மனுஷங்கள்கிட்ட என்ன பண்ணார், அன்பு செலுத்தினார். ஆனா இப்ப இங்க ஒரு சின்ன கேள்வி தான் நாம கேட்கணும். என்ன கேள்வி, சரி இப்ப தேவன் கர்த்தர் இயேசு ஈடுபலி கொடுத்தார், எதனால, மனுஷர்கள் மேல வச்ச அன்பினாலயா இல்ல தேவன் மேல வச்ச அன்பினாலயா, இதுதான் அந்த கேள்வி. ரொம்ப பாருங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட் நமக்கு ஒண்ணு புரியல. இது எப்படி பிரதர் சொல்றாரு, அவர் எப்படி யோசிச்சாரு, எப்படி தேவனுடைய திட்டத்துக்குள்ள இவ்வளவு ஆழமா போற ஒரு சின்ன கேள்வி தான் இல்லைங்களா. ரெண்டு பிரதான கட்டளை இல்லைங்களா, முதல் கட்டளை ரெண்டாவது கட்டளை. கர்த்தர் இயேசுவும் மாம்சீகமா வரும்பொழுது நம்மளை போலவே இருந்தனால நம்ம மேல அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப அன்பு வச்சார். சரி, அவர் பலி கொடுத்து கொடுப்பதற்கு எந்த அன்பு காரணம், தேவன் மேல வச்ச அன்பா இல்ல மனுஷங்க மேல வச்ச அன்பா, பாருங்க ரெண்டுமே இல்ல. ஒரே ஒரு காரணம், ஃபர்ஸ்ட் இல்லைங்களா, தேவன் மேல வச்ச அன்பு தான் முழு காரணம், நினைச்சு பாருங்க. அப்ப தேவன் மேல அந்த முழு அன்பு இருக்கும் பட்சத்துல நீங்க எதுக்கும் என்ன பண்ணுவீங்க, ரெடி. அதுதான் அப்போ கர்த்தர் இயேசு அதை நிறைவேற்றும் போது அதைய பலவந்தத்தினால் நிறைவேற்றல. அது கூட அவர் எப்படின்னா தான் தானாக முன் வந்து ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணார், தேவன் மேல வச்ச அன்பு நிமித்தம் தன் ஜீவனை கல்வாரியில அவர் கொடுக்கிறார் இல்லைங்களா. இது மூலத்தான் அவர் அந்த நிறைவு அந்த அந்த இதுதான் என்ன சொல்லாமோ மைய கருத்து விஷயம். அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சார்னா அது எப்படி அவரால் முடிஞ்சு, இந்த வருஷம் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அவரால் அங்க முடிஞ்சது பார்க்கும். இதுக்குள்ள எல்லாமே இருக்குது. கண்டிப்பா தேவன் மேல நீங்க உங்களுடைய முழு பலத்தோட அன்பு கூறும் போது அப்ப அவர் சித்தம் தான் செய்வீங்க போது அதுக்குள்ள என்ன வந்துடுது, எல்லா விஷயமும் அடங்கிறது. நீங்க எது எடுத்தாலும் யார் சித்தம் தான் பார்ப்பீங்க, ஏன்னா நீங்க தேவன் மேலதான் முழு அன்பு கூறுறீங்க. அப்ப எது எடுத்தாலும் தேவன் சித்தம் தான் பாக்குறோம், கண்டிப்பா அந்த ஒரு பிரமாணங்களை வாழ்க்கையில் அங்க நிறைவேற்றலாம். அதை தான் கர்த்தர் இயேசு அந்த வசனத்துல சொல்லும் போது, இதோ உம்முடைய சித்தம் செய்யவே வருகிறேன் இல்லைங்களா. அந்த 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 வசனம் அவருடைய வாழ்க்கையில அங்க நிறைவேறிச்சு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இதன் மூலம் ஆபிரகாமுக்கு தரப்பட்ட அந்த வாக்கு தத்துக்கு அவர் சொந்தக்காரராகிறார், தன்னுடைய கீழ்ப்படியாமையின் மன்னிக்கணும் கீழ்ப்படிதலின் மூலம் சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி நிறைவேற்றும் போது அவரு தன்னுடைய மரணத்துல பிரமாணங்களை நிறைவேற்றும் போது ரெண்டு விஷயம் அவர் செய்யறார். ஒரே காரியத்துல ரெண்டு விஷயம் அவர் என்னன்னா, தனிப்பட்ட முறையில அவருடைய சரீரத்துல பிரமாணங்களை நிறைவேற்றி நிரூபிச்சார், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த பலி செலுத்துவதன் மூலம் அந்த மரண தண்டனையிலிருந்து மனுக்களை மீண்டு வருவதற்கான விலைக்கிரயம் கூட கொடுத்தார். சொல்ல போது தேவன் ரெண்டு விஷயத்த ஒரே காரியத்துல நிறைவேற்றுவதற்கு அவர் பிளான் பண்ணிட்டார். கர்த்தர் இயேசு தேவன் சித்தம் உணர்ந்து கல்வாரியில் தன் ஜீவனை பலியாக கொடுத்தார் அப்படிங்கும் போது ரெண்டு விஷயம் அதன் மூலம் கர்த்தர் தேவன் செய்யறார். என்னன்னா, அங்க நிரூபணமாகுது தனிப்பட்ட வகையில கர்த்தர் இயேசு பிரமாணங்களை என்ன பண்ணார், தன் சரீரத்துல நிறைவேற்றி இந்த மனுக்குலத்தை மீட்டு கொண்டு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கான உரிமைக்கு சொந்தக்காரராகிறார். புரிந்துங்களா? அதை அவர் தனிப்பட்ட வகையில் அவர் நிறைவேற்றார். அதே சமயத்துல இந்த மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல அவங்களை என்ன பண்ணும், இந்த தண்டனையிலிருந்து அவங்க என்ன பண்ணும், விடுவிக்கணும். அதற்கான பலியவும் அவர் அங்க செய்கிறார். நம்ம பாக்குறோம் இப்படி இதன் மூலம் அங்க தேவன் விஷயம் அங்க நிறைவேறுது. அப்போ நம்முடைய இந்த ஒரு ஸ்டடி ரொம்ப சிம்பிள். நாம பாக்குறோம் இது வரைக்கும் பிரமாணங்கள் தேவன் திட்டத்துல இவ்வளவு முக்கியம் உள்ளவைகளா இருக்குது. அப்போ முதல் பிரமாணம் அங்க ஆதாம் கிட்ட அதை கொடுத்தார் என்று சொன்னால் அதனுடைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் ரெண்டாம் கர்த்தர் இயேசுனுடைய முதலாம் வருகை வரைக்கும் வேற பிரமாணம் கொடுக்கல. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் விசேஷமா சில பிரமாணங்கள். அவங்க அந்த பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும் போது எந்த நிலைமையில் இருந்தாங்களோ அப்போ அவங்களுக்கு அதுக்கு அனுகூலமா ஒரு மத்தியஸ்தர், அதே சமயத்துல சில நிவாரண பலிகள் கூட அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இதற்கு பின்னால நம்ம பார்க்கும் போது ஆயிரம் வருட அரசாட்சியில, புரியுதுங்களா, ரொம்ப முக்கியமா கர்த்தர் இயேசு இந்த நியாய பிரமாணங்களை நிறைவேற்றும் போது எதுக்கு சொந்தக்காரர் ஆகிறாருன்னா, அந்த புது உடன்படிக்கைக்கு இவர் என்ன ஆகிறார், சொந்தக்காரர் ஆகிறார். ஆயிரம் வருட அரசாட்சியில இந்த புது உடன்படிக்கையின் மூலம் பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட உலக ஜனங்களை வெறும் மீட்பு மாத்திரம் அவங்களுக்கு தரல, மாறாக திரும்ப கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க என்னெல்லாம் எழுந்துட்டாங்களோ அதை என்ன பண்ணணும், அந்த காலத்துக்குள்ள திரும்ப கொடுப்பதற்கான அதிகாரம் உரிமை கூட அவர் பெற்றுக்கொண்டார். தம்முடைய வாழ்க்கையில பிரமாணங்களை அவர் நிறைவேற்றி முடிக்கும் போது, சரிங்களா? அப்ப இந்த புது உடன்படிக்கையை நாம பார்க்கிறோம். அது ஆயிரம் வருட அரசாட்சியில கொடுக்கும் போது இன்னும் அது முழுசும் என்ன ஆகல, செயல்பாட்டுக்கு வரல. ஆனா அது வரும் பொழுது உலக சின்னங்கள் எல்லாரும் வெறும் மீட்டு மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வாங்க. படிப்படியா அவங்க என்ன ஆவாங்க, பரிபூர்ணத்துக்கே வழிநடத்தப்பட்டு அங்க நிறைவடைவாங்க. அங்க தெரியும் தேவனுடைய அந்த கிருபை இந்த உலக சின்னங்கள் மேல கிறிஸ்து இயேசு மூலம் எந்த அளவுக்கு நிறைவேறுங்கிற விஷயம். அப்ப இது வரைக்கும் நாம இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ அடுத்த வாரம் அந்த புது உடன்படிக்கையின் அந்த பிரமாணம் என்னவெல்லாம் இருக்குது பார்த்துட்டு அப்புறம் புது சிருஷ்டியின் பிரமாணம் நம்ம போவோம். இன்னைக்கு நாம இதோட முடிக்கலாம். அப்ப உங்ககிட்ட நான் ஒரு சின்ன சஜஷன் நம்ம கேட்கணும். இந்த பாடம் நம்ம முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு வாரத்துல முடிச்சிடும், இது சின்ன பாடம் தான். முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு நியூ கிரியேஷன் ஒரு ஆறு வாரத்துக்கு நாம் நிறுத்தி வைக்கலாம், ஆறு அல்லது ஏழு வாரத்துக்கு. ஏனென்றால் நம்ம ஏப்ரல் 18ஆம் தேதி நாம் நினைவு கூறுதலின் நாள். அப்போ அதற்கான ஒரு ஸ்டடி நாம பண்ணணும்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது கூட நமக்கு சில நல்ல நோட்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால அந்த நம்மை சுத்திகரிச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு பிரயாசமா கூட இருக்கும். ஒரு எட்டு வாரங்கள் அல்லது ஏழு வாரங்கள் அப்படி பண்ணிக்கலாங்களா? ஆனா அதற்கப்புறம் கண்டிப்பா நாம மறுபடியும் நியூ கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இது ஏழாவது முடிப்போம். அப்புறம் பாஸ் ஓவர் வரைக்கும் நம்ம பாஸ் ஓவர் மெடிடேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். நம்முடைய இதயங்களை அந்த தியானம் கொண்டு வரணும். நம்ம அதற்குரிய அந்த கணம் முக்கியத்துவம் நம்ம அந்த ஸ்டடிஸ் நாம கொடுத்துட்டு நம்மை நாம் கொஞ்சம் தகுதிப்படுத்திட்டு அந்த கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கு பெற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இதற்கே நம்ம ஷிஃப்ட் ஆகலாம். இது வந்து என்னன்னா, இது ஒரே ஃபுளோல போயிட்டு இருக்கும் போதே நமக்கு ஒரு சேஞ்ச் கூட இருக்கும். நியூ கிரியேஷன் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் கூட இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ஏற்றுக்கணும், நம்ம அதை பண்ணலாம். தேவன் தாமின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.